திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அதற்கு அடுத்தாற் போல, தீவினையாட திகைத்தங்கிருந்தவர் நாவினை நாடின் நமனுக்கிடமில்லை. பாவினை நாடி பயனரக் கண்டவர் தேவினை ஆடிய அப்படின்னு சொல்றார். நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, புத்தி பூர்வமாகவும் அபுத்தி பூர்வமாகவும், அதாவது தெரிந்தும் தெரியாமலும் அல்லது அறிந்தும் அறியாமலும் என்ன விஷயம் நடந்துகிட்டே இருக்குன்னா, வினை ஈட்டம், எதற்காக பிறவி, அந்த பிறவிங்கிறது எப்ப துவங்குச்சு, பிறவிக்கு வராத நிலையில இந்த ஆன்மா எப்படி இருந்தது, பிறவி எடுக்கும் போதே மனித பிறவி கிடைத்ததா இல்லை, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய், தொல்காப்பியத்துல சொன்னது மாதிரி ஒற்றை ஓரறிவு ரெண்டறிவு மூணறிவு நாலறிவு ஐந்தறிவு உள்ள ஜீவராசிகளாலாம் பிறந்த பின்பு, அதாவது தாவர வர்க்கங்கள் பூச்சி வர்க்கங்கள் ஊர்வன அப்புறம் பரப்பன அப்புறம் நீர் வாழ்வன எல்லா ஜீவராசியாவும் பிறந்ததுக்கு அப்புறம்தான் இந்த, அதாவது விலங்குகளெல்லாம் பிறந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் மனித பிறவியே கிடைச்சிருக்கு. அதனாலதான் தாய்மான சுவாமி என்ன சொன்னாங்க, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு கேட்டாங்க. நம்முடைய அப்பர் சுவாமிகள் என்ன சொன்னாங்க, வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின்னு சொன்னாங்க, பிறவியை மதிக்க கத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து நம்முடைய திருமூல தேவநாயனாரே சொன்னாரு, பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேணாதார் பிராணிகள்னு சொல்றார். இந்த பிறவி ரொம்ப அரிதா கிடைச்சிருக்கு, அரிதறிது மானிடராய் பிரித்தல் அரிதன் அவ்வை பாட்டி சொன்னாங்களே அந்த மாதிரி, அந்த கிடைச்ச பிறவியில இறைவனை வழிபடாமல் அந்த வீணாக்குனா விலங்குக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், விலங்கு என்ன செய்யும், உண்ணும் உறங்கும் என்ன பெருக்கும் செய்யும், அது மாதிரி உண்டுண்டு உறங்குவதன்றி வேறொன்றறியேன் பராபரமேன்னு சொல்லி நம்மளும் பிறக்கும் வளருதும் அது பின்பாக, அதாவது உண்டுதான் வளருதும் உறங்கித்தான் வளருதும், அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், இப்படியே வாழ்நாள கழிச்சுக்கிட்டே இருக்கும், அப்புறம் நம்ம அதுக்கு திருமணம் ஆகுது அப்புறம் நமக்கு வாரிசு வருது, அப்படியே இனப்பெருக்கம் செய்துகிட்டே போறோம். இப்ப இதை விலங்குகள் தான் செய்கின்றனவே, ஐந்தறிவு உள்ள விலங்குகள் அதையே தான் நமக்கு சிறப்ப, 6வது அறிவு எதற்காக இறைவன் கொடுத்தார் இல்லையா, வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின்கிறார் அப்பர் சுவாமி, மதிக்க கத்துக்கோ இந்த பிறவிய அப்படின்னு அழகா சொல்றார். அதனால இந்த பிறவி பயனாகிய வழிபாட்டை விட்டு, அதாவது தெய்வ பணியை செய்யணும் கண்டிப்பாக, தெய்வ பணி செஞ்சா இதை செய்யணும்னு நினைக்கும் போது மனசுல நல்ல எண்ணம் வரும், அது நல்வினை. அது மாதிரி இதை செய்யணும்னு நம்ம என்ன செய்யலாம், யாரை வச்சு செய்யலாம்னு, இப்ப நம்ம பலரோட சேர்ந்து பேசி வச்சு அந்த செயலை செய்யும்போது அப்படி பேசும்போது அதுவும் நல்வினையா தான் இருக்கு. அப்புறம் அந்த செயலை தனித்து செய்ய முடியுமோ பலரோடு சேர்ந்து செய்யறோமோ, இப்ப உழவார பணி அதுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாரு, அதுக்குன்னு ஒரு செலவர் செயலர் இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு பொருளாளர் இருப்பாங்க, அதுக்குன்னு அன்பர்கள் இருப்பாங்க. அப்ப இந்த மாசம் இந்த கோயில போய் நம்ம உழவாரம் செய்யணும் அப்படின்னு அவங்க எந்த கோயில் மோசமா இருக்கு பராமரிப்பு இல்லாம தேர்ந்தெடுத்து சொல்லுவாங்க, தலைவர் சொல்லுவாரு, அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி இதுக்கு எவ்வளவு நிதி வேணும் அதை எப்படி திரட்டுறது, கூட்டிட்டு போறவங்களுக்கு சாப்பாடு போட்டு கூட்டிட்டு வரணும், அந்த போக்குவரத்து செலவு இருக்கு, அந்த உழவாரம் செய்வதற்குள்ள உபகரணங்கள் எல்லாம் வேணும், அப்புறம் வண்டி இங்க இருந்து ஒரு வண்டியிலதான் இத்தனை பேரும் போகணும், அந்த வாகன செலவு எவ்வளவு வருது, இது எல்லாம். அப்புறம் சும்மா போக மாட்டாங்க, அபிஷேக பொருள் பூக்கள் வஸ்திரம் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி செய்யணுங்கிறத யோசிச்சு பேசி அப்புறம் செய்யும் போது அது பூரா நல்வினை, அதுவும் பதி புண்ணியம் என்று சொல்லக்கூடிய சிவ புண்ணியமாக இருக்கிறது. அப்ப நிச்சயமா நம்ம வந்து தீவினையை ஈட்ட மாட்டோம். அதனால வினை ஈட்டுறதை விட்டுட்டு தெய்வ பணியே செய்யுங்கள் என்று நமக்கு அழகாக அறிவுறுத்துகின்றார். தன் கடன் அடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதேனார், பணி செய்து இருப்பதேன்னு சொல்லல, பணி செய்து கிடப்பதேன்னு தான் சொல்றது. நான் பணி செஞ்சேங்க உணர்வே எனக்கு இருக்கக்கூடாது, உன்னோட அருள் இருந்தா தான் நான் அந்த ஒரு சின்ன ஒரு திரு அழகை தொட்டு உன் கோயில அழகு பணி செய்யணுமா பெருக்கணுமா உன்னோட அருள் வேணும், அந்த இடத்த மெழுகணுமா கழுவணுமா உன்னோட அருள் வேணும், அழகிட்டு மெழுகிட்டு இல்லையா, அப்புறம் வந்து பூ பறிக்கணுமா உன்னோட அருள் வேணும், பூ தொடுக்கணுமா உன்னோட அருள் வேணும், உன்னுடைய நாமத்தை ஜெபிக்கணுமா உன்னோட அருள் வேணும், உன்னோட புகழை பாடணுமா உன்னோட அருள் வேணும். எல்லாமே இறை அருள் இருந்தாதான் சித்திக்கும். அதனால அழகாக சொல்லுகின்றார், தீவினையாட திகை தங்கு இருந்தவர். தீவினை வந்து தங்களை வெற்றி கொள்ள அறிவு மயங்கி கிடந்த ஆன்மாக்கள்லாம் நாவினை நாடின் நாக்கை ஆராய்ந்தால் நமனுக்கு இடம் இல்லை. அந்த நாவினை நாடல்ங்கிறது மீண்டும் அந்த புருவ நடுவுல வைத்து தியானிக்கக்கூடிய இந்த கேசரி யோகம், கேசரிங்க ஆசனம், அதுல இருந்து யோக நிலை. அப்படி இருந்தால் நமனுக்கு இடம் இல்லை. அப்ப என்ன கிடையாது? யம பயம் கிடையாது, மரணம் இல்லை. பாவினை நாடி பயனர கண்டவர், அதாவது பரந்த வினைகளை ஆராய்ந்து அவற்றால் வினையக்கூடிய பயன்கள் ஒன்றுமே இல்லை என்பதை நன்கு ஆராய்ந்த மக்கள் வந்து தெய்வ பணிகளை செய்வார்கள். தேவினை ஆடிய தீங்கும் போமே அப்படின்னு சொல்றார் இல்லையா. அப்போ இந்த தெய்வ பணிகளை செய்ய செய்ய அந்த பணிகள் வந்து அவங்களுக்கு இனிமை பயக்கும் அப்படின்னு அழக. தேவினை அப்படின்னா சிவத்தொண்டு, சிவத்தொண்டு கண்டிப்பாக செய்ய வேண்டும். அஞ்ஞானம் செய்வது தீங்கரும்பு போல் இனிக்கும் என்று அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்ற. பாவினைங்கிறது பரவிய வினைகள், அதான் பரந்த வினைகள். அதை நுகர்ந்து நாடின்னு சொல்லும்போது அதை நுகர்ந்து கொண்டு என்ன செஞ்சிடணும், அதற்கு அடுத்தபடியாக அந்த வினைகளால் நமக்கு ஒன்றும் பயன் கிடையாதுங்கிறத அறிந்து கொண்டு தெய்வ பணிகளை செய்யும். தேவையில்லாத எண்ணங்கள், சொற்கள், செயல்களை தவிர்த்து முக்கரணங்களையும் சிவப்பணியில செலுத்தணும். அதனால தானே அவங்க வந்து நீத்தறைக்குள்ள வச்சாங்க. நம்மளால கரண்ட் போனா கொஞ்ச நேரம் இருக்க முடியல, வெயில் காலத்துல வெப்பத்தை தாங்கவே முடியல, நம்மளால தகிக்குன்னு சொல்றோம். அக்னி நட்சத்திரம் இப்படி இருக்குன்னு நம்ம பேசுறோம். அது ஆனா அங்க இருக்கும்போது அவருக்கு தாகம் எடுத்திருக்கும், இந்த வெப்பத்தை தாங்க முடியலன்னு அவர் குளிர்ச்சியான நீர்ல குளிக்க முடிஞ்சதா, தாகத்துக்கு குளிர்ந்த நீரை குடிக்க முடிஞ்சதா, மோர் குடிக்கணும் இப்படிலாம் நம்ம வச்சிருப்போம். ஆனா எல்லாத்தையும் திருவருள் செஞ்சது அவருக்கு. அந்த வெப்பமே தோன்றாத மாதிரி இறைவன் திருவடி நிழல்ல இருந்தார் அவர். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்குள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தே இணையடி நீழலே அப்படின்னு சொல்றோம். இப்ப திருவடியை சிந்திச்சுக்கிட்டே இருந்தா நிச்சயமாக இதெல்லாம் நமக்கு பாதிக்காது என்று அழகாக நமக்கு வினை ஈட்டுவதை தவிர்த்து புண்ணியத்தை சேர்க்கணும். அதாவது உலக பசு புண்ணியத்தை செஞ்சாலும் நிச்சயமா சொர்க்கத்துக்கு போவோம், அதெல்லாம் வேண்டாம். பதி புண்ணியத்தை செய்யணும், சிவ புண்ணியத்தை செஞ்சா பிறவி நீங்கும். ஆக அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு மிக அழகாக திருமூல தேவநாயனார் வலியுறுத்தி இருக்கின்றார். வாய்ந்தறிந்துள்ளே வழிபாடு செய்தவர் காய்ந்தறிவாக கருணை பொழிந்திடும். வாய்ந்தறிந்துள்ளே படிக்கத ஒன்றிட்டு குய்ந்தறிந்துள்ளுற உள்ளுரை கோயிலும் ஆமே அப்படிங்கிறாரு. சிவத்தை பொருந்தணும், உணர்ந்து புருவ நடுவுல பூசித்தால் சிவம் மலமாயை கன்மங்களை சுட்டு எரித்து சிவஞானமே வடிவாக திகழ கருணை பாலிக்கும். அப்படியே உள்ளே பரவி தியானித்து மீண்டும் குண்டலினி கீழ்படாத வண்ணம் வாசப்படியில கதவை இட்டு குவிந்து தியானிக்க கூடியவன், அப்படி தியானித்தே கொண்டே இருந்தால் இறைவன் அவனுடைய மதிமண்டலத்தை கோயிலாக்கி அங்கே எழுந்தருளி இருப்பார். அந்த வாயில் படி அப்படி அதுக்கு கதவுங்கிறது பிரம்மரந்திர வாயில், அதைத்தான் சொல்றார். அந்த சுழுமுனை சந்தி இருக்குல்ல, அது வந்து குவிந்து மனம் ஒருங்கி இங்கனம் செய்தோம் என்றால் நமக்கு நிச்சயமாக சிவஞானத்தால் நன்மைதான் கிடைக்கும் என்று இந்த பாடலிலே. நம்முடைய மலமாயை கன்மங்களை எங்கனம் சுட்டரிக்கப்படும், அது சிவத்தாலே நாம் செய்த புண்ணியத்தால் சிவஞானம் கிட்டும் போது சிவஞானமே வடிவாக இருக்கக்கூடிய பரம்பொருள் வந்து நமக்கு அங்கனம் எல்லா நன்மைகளையும் செய்யும் என்று உணர்த்தி இருக்கின்றார். தீவினையாளர்தம் சென்னியில் உள்ளவன், பூவினையாளர்தம் பொற்பதியானவன், பாவினையாளர்தம் பாவகத்துள்ளவன், மாவினையாளர்தம் மதியின் உள்ளானே அப்படின்னு சொல்றார். தீவினை அப்படிங்கிறது தீயில் வினை செய்வார்கள். அதாவது குண்டலினியாகிய மூலாக்னியை எழுப்பி ஆகுதி செய்வ, புறத்தை மட்டும் இல்ல அகத்தே அப்படி செய்யக்கூடிய, அதாவது குண்டலினி தியான யோகிகள் அவங்களுக்கு அந்த குண்டலினி சென்று முடியக்கூடிய இடம் எதுன்னா சென்னி தலை சிரசு. அஞ்செழுத்தால் குண்டலினியில் செய்தோமம் கோதண்டம் சாணிக்கில் அண்டனாம் சேடனாம் அங்கு அப்படின்னு நமக்கு சிவஞான போத வெண்பா சொல்லுது. ஒன்பதாம் சூத்திரம் மூணாம் அதிகரணத்துல ஒன்றாவது முதல் பாடல்ல அஞ்செழுத்துனால குண்டலி தானம் அந்த உந்தியில ஞான அனலை எழுப்பி அதுல ஓமத்தை செய்து புருவ நடுவுல அஞ்செழுத்து அந்த சிகரம் வகரம் எகரம் இல்லையா அது நிற்கும் முறைய நினைத்தால் இறைவன் அஞ்ஞானம் விளங்கி அந்த இடத்துல விளங்கி தோன்றுவார், உயிர் வந்து அவருக்கு அடிமையாக விளங்கும் என்று சிவஞான போதத்தில் சொன்ன அதே கருத்தை நமக்கு திருமூல தேவநாயனார் இங்கு சொல்லி இருக்கின்றார். பூவினையாளர் அப்படிங்கிறது பூவில் வினை செய், பூங்கிறது எதை குறிக்கணும்னா சகஸ்திரதான் ஆயிரம் இதழ் தாமரை, அதுல தியானிக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் பொற்பதி பொன்னான தலைவனாக காட்சி அளிப்பார். பாவினைங்கிறது பாவிக்கும் வினைப்பா, அதாவது பாவனைங்கிறது என்னது தியானம், பாவகம்னா என்னதுன்னா பாவனை முற்றி தான் பாவித்த பொருளாகவே ஆகுதல். அப்ப தியானிப்பவர்களுடைய பாவக பொருளில் இறைவன் இருக்கின்றார் என்று சொல்லி மாவினை பெரிய தொழில், அதாவது சிவயோகம் அந்த மாவினையாளர் தம் மதியின் ஒன்னானேன்னா நல்ல சிவயோகத்தில் இருப்பவர்களுக்கு மதிமண்டலத்தில் இறைவன் அருள் பாலிப்பார் என்று உணர்த்துகின்றார். குணமதுவாகிய கோமளவல்லி மனமதுவாகிய வாக மகிழ்ந்தங்கு இருக்கில் தனமதுவாகிய தத்துவ ஞானம் இனமதுவாக இருந்தனன் தானே அப்படின்னு சொல்றார். அப்போ ஞானத்துக்கும் பொருளுக்கும் உள்ள சம்பந்தம், அதாவது முதல்ல குணமதுவாகிய அப்படின்னு சொல்றாரு, அப்ப குணத்துக்கும் பொருளுக்கும் அதாவது குணகுணி சம்பந்தம்னு சொல்லுவோம், அத வந்து ஒன்றாய்தான் இருக்கும் அப்படி விளங்கக்கூடிய திருவருள் சக்தி அதுதான் குணமதுவாகிய கோமளவல்லி அப்படின்னு சொல்றார். அந்த குணத்துக்கும் பொருளுக்கும் உள்ள சம்பந்தம் வந்து பிரிக்க முடியாது, குணகுணி சம்பந்தம்னு சொல்லுவோம், அது ஆன்மாட்ட ஒன்றாய் விளங்கக்கூடிய அந்த திருவருள் சக்தி, அதைத்தான் கோமளவல்லி அப்படின்னு பெயர்ல சொல்லுகிறார். அப்ப அந்த சக்தி வந்து யோகத்தால வெளிப்பட்டு அங்கு இருக்குது, அதான் மகிழ்ந்த அங்கு இருக்கில் அங்கு யோகியோட இருக்குது உடனாக இருக்கிறது. இப்ப தனமதுவாகிய தத்துவ ஞானம் இனமதுவாக அப்படின்னா பெத்த காலத்துல இது வரைக்கும் நமக்கு ரொம்ப தனம் போல இருந்த தத்துவ கூட்டங்கள் தடைத்தன்மை நீங்கி இப்போ சிவயோகத்துக்கு துணை செய்கின்றன அப்படின்னு அழகாக தத்துவ தரிசனத்தை பற்றி நமக்கு இந்த பழந்த உண்மை நெறி விளக்கம் சொன்னதை நம்ம சிந்திச்சோம் இல்லையா, அந்த தத்துவ தரிசனத்தை பற்றி இதுல அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். அந்த மதி மண்டலத்துல இந்த மாதிரி பயிற்சிகளால அமுதம் ஊறும், அப்படி ஊறும் பொழுது அது வழிவதற்கு ஏதுவாக குண்டலியை அடக்கினால் பிராணன் இயக்கம் தடைப்படும், அதனால் ஆயுள் வளரும் என்று நமக்கு உணர்த்துகின்றார். ஆயுளை வளர்க்கக்கூடிய விஷயங்களை அழகாக நமக்கு பல இடங்களில் சொல்லிக்கொண்டே சென்றிருக்கின்றார். முன்னெழு நாபிக்கு முன்னூல் விரற்கீழே பன்னெழு வேத பகலொளி உண்டென்னும் நன்னெழு நாதத்து நற்றீவம் வைத்திட தன்னெழு கோயில் தலைவனும் ஆமே அப்படின்னு சொல்றார். கொப்புளுக்கு பன்னெண்டு விரல் அளவுக்கு கீழே பகல் போன்ற ஒளி ஒன்று உண்டு அப்படின்னு எல்லாவற்றையும் விளக்கி எழுகின்ற வேதம் சொல்லுகிறது. நன்மை எழும்புகின்ற நன்னெழு நாதம், நன்மை எழும்புகின்ற நாதத்தின் இடமாக நற்றீபம் நல்ல தீபத்தை வச்சா ஆன்மாவாகிய தன்னிடம் எழுகின்ற கோயில்ல தன்னெழு கோயில் தனக்குள்ள எழக்கூடிய கோயில்ல சிவம் பிரகாசிக்கும். அந்த நற்றீபம் வைத்திடங்கிறது சிவ யோகத்தை நமக்கு உணர்த்துகிறது. தலைவனும் ஆமே அப்படிங்கிறது தலைவனை அழுந்தி அனுபவித்தலாகிய சிவ போகம், ஆன்மாக்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய சிவ போகத்தை உணர்த்துகிறது. ஆக இதுவும் உண்மை நெறி விளக்கத்தில் நமக்கு அந்த தசகாரியத்தில் வந்த சிவ யோகத்தையும் சிவ போகத்தையும் உணர்த்துகிறது. இதுதான் நமக்கு நம்முடைய அப்ப சுவாமிகளும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று நமக்கு இதே கருத்தை தான் உணர்த்தியிருந்தார். ஞானிகளுக்குள்ளே ஒத்த கருத்து தான் இருக்கும் என்பதற்கு இது நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது என்று பார்க்கின்றோம். அடுத்து சந்திர யோகம் என்ற தலைப்பிலே சூட்சுமமான சந்திரகலையின் இயல்பை பற்றி நமக்கு உணர்த்துகின்றார். இதுவும் நல்ல யோக நிலையில பிராணாயாமம்லாம் நல்ல விடாமல் செய்து கொண்டு தியானத்திலே நல்ல ஒன்றி இருந்தவர்களுக்குத்தான் இதில் கூறப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் புலப்படும், பயன்படும். மற்றவர்களுக்கெல்லாம் ஏதோ செய்தி வாசிப்பது போல அது இருக்குமே தவிர மற்றபடி அது நமக்கு பலன் சித்திக்க வேண்டும் என்றும் அந்த அளவுக்கு நாம வந்து பயிற்சி பண்ண வேண்டும். விடாத மன பவனத்தோடு மேவி நடாவு சிவசங்கின் நாதம் கொழுவின் கடாவிடா ஐம்புலன் கட்டுன்னு வீடு படாதன இன்பம் பருகார் அமுதமே அப்படின்னு சொல்றார். இப்ப மனசு வந்து ஒரு விஷயத்த பற்றும் ஆனா விடாது. அந்த பற்றி விடாத மனமானது பிராணவாயுவோடு கலந்து நம்மை எல்லாம் நடத்தக்கூடிய சிவபெருமானுக்கு அந்த சங்கு கண்டிப்பாக ஓதுவார்கள் அல்லவா. அந்த சிவபெருமானுடைய சங்கின் ஓசை போல ஓசையோடு கலந்து சிவசங்கின் நாதம் கொழுவின் இல்லையா, அதோடு கலந்து மேவும் போது கடாவிடா ஐம்புலன் இல்லையா, முரட்டுத்தனத்தை விடாத ஐந்து புலன்களும் தன் எண்ணப்படி போகாம கட்டுண்ணும் அப்படின்னா கட்டுப்படும், ஐம்புலன்களும் கட்டுப்படும், இன்பம் நீங்காது, என்றுமே நீங்காம இருக்கும். பருகத்தக்க அதாவது படாதன இன்பம் அப்படின்னு சொன்னதுனால இன்பம் என்றுமே நீங்காது. அடுத்து அமுதம் பருகலாம் என்று நமக்கு மிக அழகாக இந்த பாடலிலே அந்த கடாக்களை போன்ற ஐம்புலன்களை அந்த முரட்டுத்தனத்தை விடாத கடாக்களை போன்ற ஐம்புலன்களையும் நாம் வந்து அது விஷய சுகத்துக்கே போகாதபடிக்கு இங்கனம் நம்முடைய பிராணனும் மனமும் அடங்கினால் என்ன பயன் கிடைக்கும் என்பதை இந்த பாடலிலே நமக்கு உணர்த்தினார். அமுத புனல் வரும் ஆற்றங்கரை மேல் குமிழக்க தற்சுடர் ஐந்தையும் கூட்டி சமய தண்டோட்டி தரிக்க வல்லார்க்கு நமன் இல்லை நற்கலை நாள் இல்லை தானே அப்படின்னு சொல்றார். ஜீவாமுதமாகிய நீர் ஊறி வரக்கூடிய ஆற்றங்கரை, அதுக்கு மேல குமிழி உண்டாகுது, சுடர்கள் ஐந்தையும் ஒன்று கூட்டி சமைக்கப்பட்ட தண்டு, அதான் வீணா தண்டு இல்லையா, அதுல செலுத்தி மேல் நிலையில தரிக்க வல்லவர்களுக்கு யமனும் இல்லை நல்ல கலை உண்டாகும், அவர்களுக்கு இறுதி நாள் கிடையாது. இந்த அமுத புனர் இல்லையா, ஜீவாமுதம் தான் மதிமண்டலத்துல ஊர்னா அமுதமாகிய நீர், இதெல்லாம் யோக நிலையில மட்டும்தான் உணர முடியும். ஆற்றங்கரைன்னு எதை சொல்றாங்கன்னா இடகலை பிங்கலை சுழுமுனையாகிய அந்த ஆறுகளின் இரு மருங்கினையும். அடுத்து என்ன சொல்லியாச்சு, கற்சுடர் ஐந்து அப்படின்னு சொல்லியாச்சு, சிவம் சக்தி நாதம் பிந்து ஜீவன் அந்த ஐந்து ஒளிகளையும் அந்த குண்டலினியில இடையறாது செலுத்துவதற்கு படைக்கப்பட்ட வீணா தண்டு இல்லையா, அது ஊடாக செலுத்துனா என்ன கிடையாது, நமன் கிடையாது, நல்ல கலை உண்டாகும், இறுதி நாள் இல்லை இல்லையா அப்படின்னு, அதாவது சந்திர யோகம் செய்பவர்களுக்கு சாக்காடு இல்லை என்று உணர்த்துகிறார். உன்னீர் அமுதமூரம் ஊரலை திறந்து தென்னீர் இணையடி தாமரைக்கே செல தென்னீர் சமாதி அமர்ந்து தீரா நல கண்ணால் தொடே சென்று கால் வழி மாறுமே அப்படின்னு சொல்றாரு. உண்ணத்தக்க நீராகிய அமுதம் ஊறக்கூடிய ஊற்றை திறந்து தெளிந்த நீர் மேனியை உடையதாகிய திருவடி தாமரையில் செல்ல தெளிவான சமாதி நிலையில் இருந்து என்றுமே நன்மை மாறாத ஞான கண்ணின் வழியாக மேலே சென்று காற்று இயங்கும் வழியை மாற்றிக்கொள்ளுங்கள். இதுவும் அந்த சந்திர யோகத்தை நமக்கு விவரிக்குது. அப்படி அந்த சந்திர யோக முறையில சமாதி இருந்தீர்கள் என்றால் சிவாமுதத்தை அந்த திருவடி தாமரையில் செலுத்தலாம் என்று நமக்கு அழகாக அறிவுறுத்தி இருக்கின்றார். மேலும் இடகலை பிங்கலை வழியாக அன்றி நடுநாடியின் வழியாக பிரம்மரத்னத்தில் சென்று அந்த மாதிரி நிலைத்திருக்குமானால் உடலுக்கு அழிவில்லை, யோக உபாயங்கள்லாம் சித்திக்கும், என்றுமே இன்பம் பெருகும், படா இன்பம் பார்விசை பொங்குமே அப்படின்னு சொல்றார். இன்பம் பொங்கும் என்று நமக்கு சொல்லுகிறார். ஆக இத்தோடு நமக்கு மூன்றாம் தந்திரம் நிறைவு பெறுகிறது. அடுத்து இப்போது வாழ்த்து பாடல். தெய்வ மறையவர் விளங்க சிவசமய மனுவேந்தன் செங்கோல் ஓங்க பெய் வழங்கூர் மழை பொழிக மண்ணுயிர்க்கு இன்பம் பொழிக பெரியோர் வாழ்க மெய்வளர் நம் திரு ஆப்பனூர் உடைய பரமர் திருமேனி தீண்டும் சைவர் குலம் பெருக வந்தளி புதுக்கும் அன்பர் குழாம் தழைக்க மாதோ என்று கூறி இன்று வரையிலும் நமக்கு இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சிந்தனைக்கு எனக்கு மிகவும் அன்போடு வாய்ப்பளித்த சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.